2013 தென்றல் செப்டம்பர் மாத இதழில் சிறுகதை பகுதியில் ஆஸ்டின் டெக்சஸில் இருந்து RHS மணி அவர்கள் எழுதியுள்ள பிளாஸ்டிக் பணம். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எனக்கு அமெரிக்கா செல்வதற்கு விசா கிடைத்து விட்டது. அளவற்ற மகிழ்ச்சி. சந்தோஷ கடலில் குளிக்கிறேன். மனைவி மகள் பேர குழந்தைகளுடன் சேர்ந்து விடலாம். குடும்ப சூழ்நிலையால் 7 ஆண்டுகளாக பிரிந்திருந்த நான் இப்பொழுது அவர்களுடன் ஒன்று சேரப் போகிறேன். எனக்கு வயது 72. 7 ஆண்டுகளாக தனிமையில் சமையல் செய்து வீட்டை சுத்தம் செய்து வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தால் உடம்பெல்லாம் வலிக்கின்றது. எனக்கு சமையல் தெரியாது. ஒரு கப் காபி கூட போட தெரியாது. வயதான காலத்தில் தனிமையில் சீரழிய வேண்டி வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அம்மா என்னை வளர்த்த விதம் அப்படி. அடுக்களையில் அவளுக்கு உதவி செய்ய போனால் அதற்கு சம்மதிக்க மாட்டாள். சமைப்பது, துணி துவைப்பது, வீட்டை சுத்தப்படுத்துவது, பாத்திரம் தேய்ப்பது போன்ற வேலைகள் எல்லாம் பெண்கள் செய்ய வேண்டியது. ஆண்கள் படித்து ஆபீஸ் போய் வேலை பார்த்து சம்பளம் கொண்டு வர வேண்டும். வீட்டு நிர்வாகம் பெண்களால் நடத்த முடியும். சம்பாதிக்கிறவனை சமுதாயம் மதிக்கும். அதுவும் சர்க்கார் வேலை என்றால் அதன் மதிப்பு சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த ஆனால் சமையல் செய்து ஒரு சான் வயிற்றை நிரப்பணும் என்பது இயலாத காரியம். ஆனால் சூழ்நிலை என்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது என் வாழ்க்கையில் 100க்கு 100 உண்மை. எங்க 2 பேர் ஜாதகத்துக்கும் ஒரு பொருத்தமும் கிடையாது. சஷ்டா அஷ்டக ஜாதகம். வாழ்நாள் முழுவதும் சண்டைதான். அவள் வழிக்கு நான் செல்ல வேண்டும். ஏதோ பெண் உரிமை இயக்கத்தில் போக வேண்டியவள் எனக்கு மனைவியாக வந்து உயிரை வாங்குகிறாள் என்றால் அது என் தலைவிதிதானே. இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் அவளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் கையில் ஒரு வளையல் கூட கிடையாது. அத்தனையும் தங்க வளையல். ஒரு நாள் அனைத்தையும் கழற்றி விட்டாள். சச்சு, நீ ஏது வளையலை கழற்றி விட்டாய் என்று கேட்டேன். எனக்கு வேண்டாம் என்று தோணித்து அதனால கழட்டிட்டேன். அம்மா தாயே, வளையல் ஐஸ்வர்யத்தின் அடையாளம். நான் உயிரோடு இருக்கிறவரை போட்டுக்கிறது தான் சிறப்பு. பிளீஸ் போட்டுக்கோ. வளையல் போட்டுக்கணுமா, காலில் கொலுசு போட்டுக்கணுமா என்பதை நான் தீர்மானிச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்க தலையிட்டு சண்டையை ஆரம்பிக்காதீங்க. வளையல் போட்டுக்கணுமா, காலில் கொலுசு போட்டுக்கணுமா என்பதை நான் தீர்மானிச்சுக்கிறேன். இதிலெல்லாம் நீங்க தலையிட்டு சண்டையை ஆரம்பிக்காதீங்க. ஊரோடு ஒத்து வாழ். இந்த தெருவில் இருந்து தகாத பழக்க வழக்கங்களை செய்யாதே. இது தனி மனித சுதந்திரம். உங்களை நான் வளை போட்டுக்க சொல்லலை. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே உங்களிடம் கொண்டு தரேன் இல்லையா? நீங்க ரூபாயை எண்ணி எண்ணி தானே வாங்கிக்கிறேன். அடுத்த மாசத்திலிருந்து நீ உன் சம்பளத்தை தர வேண்டாம். இஷ்டம் இருந்தா ஆத்துக்கு செலவு செய். உன்கிட்ட உள்ள குறைகளை சொன்னா உனக்கு கோபம் வருது. என்கிட்ட என்ன குறைய கண்டுட்டேள்? தினமும் பூ வாங்குறாய், அதுவும் வேண்டாமா? அவசரப்படாதே. வாங்குற பூவை என்ன செய்யறே? முல்லைப்பூ தான் வாங்குறேன். வாங்கினத மாலையா தொடுக்கிறேன். கிராமத்து பிள்ளையார் கோயிலுக்கு கொடுக்கிறேன். இதுல என்ன தப்பு? கோவிலுக்கு கொடுக்கறது நல்ல காரியம்தான். கட்டுற மாலையில ஒரு சின்ன துண்டை தலையில வச்சிருந்தா குறைஞ்சா போயிடும். அதுவும் முல்லைப்பூ. தமிழ்நாட்டுல பட்டி தொட்டியெல்லாம் பெண்கள் முல்லை மல்லிப்பூ தலையில் சூட்டி கொள்வது வழக்கம். அதுவும் உனக்கு நல்ல கருத்த நீண்ட கூந்தல். வெள்ளைப்பூவை சூடின்றா அழகாத்தான் இருக்கும். முல்லையின் மனம் தலை முழுசும் இருக்கும். பேன் பொழுகு வராது. இது நல்ல காரியம் இல்லையா? எனக்கு நல்லது கேட்டது ஒன்றும் நீங்க சொல்லித்தர வேண்டாம். இவ்வளவு பேசுறேனே, குடும்பத்துக்காக வேண்டி என்னவாவது செய்திருக்கேடா? என்ன செய்யல சொல்லு. நீங்க நல்லா படிச்ச ஆள். உங்களுக்கு டியூஷன் எடுக்க எனக்கு படிப்பு போறாது. நான் குறைச்சலா தான் படிச்சிருக்கேன். ஆனா குடும்பத்திலே பாசம் உண்டு. எல்லோராலும் ஒத்து போற குணம் உண்டு. உங்களை போல ஆள் தீண்டா பாடு இல்லை. ஓணத்திற்கு சிட்டி முழுதும் லைட் அலங்காரம் போட்டிருந்தா 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு லைட் காட்ட கூட வர சொன்னேன். ஒரு துணைக்குத்தான் கூப்பிட்டேன். குழந்தைகள் லைட்டை பார்த்தா சந்தோஷப்படும். பணம் காசு செலவில்லை. ஆத்திலேந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரும். கூட வந்தேடா? வரலை. வராதது மட்டுமில்லை, பெரிய தத்துவம் வேற சொன்னேன். கூட வராததுக்கு ஒரு நொண்டிச்சாக்கு, அவ்வளவுதான். என்ன சொன்னேங்கறது ஞாபகம் இல்லை. எப்படி ஞாபகம் இருக்கும்? ஞாபகப்படுத்துறேன் சொல்லு. கிராமத்திலே தெருவிளக்கு நிறைய போட்டிருக்கா. 50 விளக்காவது வரும். அதை 1,000,000 விளக்கா கற்பனை பண்ணி பார்த்தா அதுதான் இலுமினேஷன். இதுக்கு போய் அரசாங்கமும் 100,000,000 பணத்தை செலவு செய்யறது. எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி செலவு. உன்ன மாதிரி ஜனங்களும் ஓடி ஓடி போய் பாக்குறாங்க. இதை நான் சொன்னா கிறுக்கன்னு பட்டம் சூட்டுறேன்னு ஒரு மேதாவி போல பேசினேள். எதனாலும் லட்சதீபம் பார்த்தாச்சு இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுறாய்? உங்களுக்கு பொறுப்பு கிடையாது, மனைவி குழந்தைகளிடம் பாசம் கிடையாது, உங்களோட கடமையிலிருந்து தப்பிக்க பாக்கிறேன். இதைத்தான் சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையிறது வரை சொல்லிட்டு இருக்காய். என் காது இதை கேட்டு புளிச்சு போச்சு. புதுசா ஏதேனும் இருந்தா சொல்லு. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை அழைச்சிட்டு பீச்சுக்கு போகலாம்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எதையும் சீக்கிரம் மறந்துடுவேன். கடற்கரைக்கு கூட்டிட்டு போக சொன்னா தத்துவம் பேசினேன். பீச்சுனா என்ன, உப்பு தண்ணி நிறைய இருக்கிற இடம், கொஞ்சம் அலை இருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற குளத்தை 100,000 மடங்கு பெருசு பண்ணி பார்த்தா அதுதான் பீச்சுன்னு உங்க பெண் மானசாட்ட சொன்னேள். மானசா என்ன சொன்னாள், அப்பா உங்களுக்கு பீச்சுக்கும் குளத்துக்கும் வித்தியாசம் தெரியல, பீச்சுல திமிங்கலம் எல்லாம் இருக்குமான்னு எங்க டீச்சர் சொன்னா. நீங்க குழம்பி இருக்கே, நான் உங்களை என் டீச்சர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாள். இப்படி எதுலயும் எஸ்கேப் ஆகிறாள். கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளை பெற்றுக்க கூடாது. நீங்க ரோம்ல இருந்தா ரோமானியனா இருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிட்டா நல்லபடி பாத்துக்கணும். மனைவிய மனைவியா பாத்துக்கணும். என்னுடைய குழந்தைகள் பாதுகாப்பு உங்க கையில் தான் இருக்கு. அதுக்குதான் சுழைய வரதட்சணை நகை நட்டெல்லாம் தந்திருக்கா. அத ஒரு நாளும் மறக்க கூடாது. நல்லா பேச படிச்சிருக்காய். எந்த காலேஜில சொல்லி தந்தாளோ, எல்லாம் நீங்க கத்து தந்ததுதான். இன்னும் கேளுங்கோ. சரி சொல்லி தொலை. கோபம் வந்தா போறாது, நான் உங்க பொண்டாட்டி. அதனாலதான் நீ சொல்றத கேட்டு இருக்கேன். உங்க மனைவி ஒரு கழுதை இல்லை, ரிஷி பத்தினிகள் தொண்டு செய்யற மாதிரி. என்ன எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்யணும். முதல் தேதி வந்தா சம்பளம் முழுசையும் கொண்டு தந்து கணக்கு சொல்லணும். அடுத்த நாள் பஸ்ஸுக்கு சில்லறை உங்களிடம் கேட்டு வாங்கிக்கணும். தப்பி தவறி அம்மாவுக்கோ தம்பிக்கோ தீபாவளிக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். எதுக்கு வெறுப்பேத்துற, சின்ன காரியத்தை ஊதி பெருக்கி பலூன் ஆக்குறேன். நீ என்ன மென்டலா? உண்மையை சொன்னா மென்டலா தான் தோணும். உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா? என்ன பழமொழி? மாமியார் உடைச்சா மண்கலம், மருமகள் உடைச்சா பொன்கலம். இங்கே ஒரு கணவனும் அவனுடைய தேனினும் இனிய மனைவியும் அவர்களுடைய அருமையான 2 குழந்தைகளும் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சிரித்துக் கொண்டே சொன்னேன். சைபீரியாவிலிருந்து ஐஸ் கொண்டு வந்து தலையில வச்சு என்னை சமாதானப்படுத்த வேண்டாம் என்றாள் அவள். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எத்தனை வருஷமா இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறேன். குழந்தைக உங்ககிட்ட அன்பா இல்லேன்னு குத்தம் சொல்றேன். உங்க அண்ணாவை பாருங்கோ, அவர் மன்னிக்கும் குழந்தைகளுக்கும் வேண்டி ராத்திரி பகலா உழைக்கிறார். லைட் பார்க்க அவளும் குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருந்தா. பேராசிரியர் எங்கே போனான்னு அண்ணா கேட்டார். உங்களை விட்டு கொடுக்க முடியுமா, ஏதோ பேப்பர் திருத்துற வேலை இருக்கான்னு சொல்லி சமாளிச்சேன். இல்ல பெரியப்பா, அப்பா டிவி பாத்துட்டு இருக்காருன்னு உங்க பையன் சொன்னான். எல்லோரும் சிரிச்சோம். அண்ணாவும் மல்லியும் என்னையும் குழந்தைகளையும் அவர்களோடு அழைத்து சென்றார்கள். உங்க குழந்தை உங்களிடம் அன்பா இருக்கணுமானா, நீங்களும் அப்படியே இருக்கணும். அன்பு என்பது ஒன் வே டிராபிக் இல்லை. சின்ன குழந்தையில சிநேகத்தை கூட்டலைன்னா பெரியவரிடா வளர்ந்தப்புறம் உங்க குழந்தைகள் உங்களை வெறுத்து ஒதுக்கிடும். தயவு செய்து கோபப்படாதே, கூல் டவுன். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக உன் பிரஷரை கூட்டிக் கொள்ளாதே. உனக்கு என்னை நன்றாக தெரியும். நான் கள்ளு குடிக்க பாருக்கு போறதில்லை, சீட்டால கிளப்புக்கு போறதில்லை. உன் சாப்பாடு சகிக்க முடியலனாலும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். நீ அறியாமல் ஒரு பைசா கூட செலவழிப்பதில்லை. நீ எந்த டிரெஸ் வாங்கி தர்றியோ அதைத்தான் போட்டுகிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் இங்க மதிப்பு கிடையாது. அது பத்தி ஒரு புகாரும் எனக்கு கிடையாது. நான் ஜட்டி வாங்கிட்டு வரலன்னா ஜட்டி இல்லாமலேயே நீங்க காலேஜ் போயிடுவேன். நான் ஒரு நல்ல அப்பா. குழந்தைகளை எங்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறதுன்னா அதுக்கு காரணம் நீதான். குழந்தைகளிடம் நான் ஒரு ராட்சசன் சொல்லி கொடுத்திருக்காய். குழந்தைகளை உன் பக்கம் சேர்த்துட்டு யூனியன் உண்டாக்கி இருக்காய். இது ஒரு அம்மாவின் கடமையா? நாம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தரை ஒருத்தர் குத்தம் சொல்லி கொண்டிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் குடும்பத்தில் நல்ல கட்டத்தில் சம பங்கு உரிமை உண்டு. இது நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. சும்மா வேடிக்கை பண்ணாதீங்கோ. நான் சமையல் செய்யலன்னா நீங்கள் சமைக்கணும். நான் டிவி பாத்துட்டு இருந்தா நீங்க குழந்தைகளை அடுத்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் பாடம் நடத்தணும். என்னோட துணிகளை சேர்த்து துவைச்சா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன். ஒரு அடிமையா இருக்க சொல்ற. உங்களுக்கு உச்ச நீதிமன்ற விதி தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போற வழக்கம் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரம்பரை சொத்துல கூட சமபங்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா. நான் இதை கேட்ட உடனே அடுக்கலைக்கு போய் ஒரு கப்பில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கொண்டு வந்தேன். நாய் வேஷம் போட்டா குறைச்சுத்தானே ஆகணும். அவள் கடுகு வெடிப்பது போல் வெடிக்க ஆரம்பித்து விட்டாள். வீட்டை விட்டு வெளியே சென்றால் பிரச்சனை தீரும் என்று நினைத்து
மாடிக்கு சென்று ஷர்ட்டை எடுக்க மாடிப்படி ஏறினேன். மாடியில் ஷர்ட் இல்லை. நேற்று வைத்த ஷர்ட்டை காணவில்லை. ஷர்ட் பாக்கெட்டில் மொபைலும் போன மாசத்து சம்பள பணமும் இருந்தது. மின்னல் வேகத்தில் கீழே சென்றேன். அருமை மனைவி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். டிவியை அணைத்தேன். அவள் என்னை முறைத்தாள். ஷர்ட் பணம் பற்றி கேட்டேன். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மொபைல் பணம் இவற்றை எடுத்து வைக்கிறியா என்று அவள் எதிர்கேள்வி எழுப்பினாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது என்று ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வீசினாள். பணம் மொபைல் எங்கே சொல்லு. உங்க ஷர்ட் பேண்டை வாஷரில் போட்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே வாஷரை நிறுத்தினேன். திறந்து பார்த்தால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் மிதந்து கொண்டிருந்தது. எல்லாம் புது புது நோட்டுகள். அவளும் அதை பார்த்தாள். வாஷரில் கையை போட்டு துழாவி மொபைலையும் எடுத்தாள். மொபைலுக்கு ஒரு நல்ல குழி கிடைத்தது. நான் போன வாரம் வாங்கிய மொபைல் இந்த வாரம் தன் ஆயுளை முடித்துக் கொண்டது. ரூபாய் நோட்டுகளை ஒன்று திரட்டினாள். இப்படி ஒரு அசட்டு காரியம் செய்தோம் என்ற குற்ற உணர்ச்சி இல்லை. சிங்கப்பூரை போல நோட்டுகளை பிளாஸ்டிக்கில் அடித்தால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. ரிசர்வ் வங்கி இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் சொன்னா யாரு கேட்கிறா என்றாள். அவள் செய்த தவறை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். துவைக்க போடுவதற்கு முன் பாக்கெட்டுகளை செக் பண்ண வேண்டியது அவள் கடமை இல்லையா? பணம் தண்ணீரில் போய்விட்டது. இந்த மாத செலவிற்கு பணம் வேண்டும். நண்பர்களிடம் கடன் கேட்பது சரியாக இருக்காது. இவள் செய்த காரியத்தை சொல்ல வேண்டும். அது குடும்பத்திற்கே கௌரவ குறைச்சல். என் கழுத்தில் இருக்கும் தங்கச்சையினை பார்த்தேன். இதை அழகு கடையில் அழகு வைத்தால் ஒரு நல்ல தொகை கிடைக்கும். சாதாரண மனிதனிடமிருந்து எட்டாத உயரத்தில் தங்கத்தின் விலை இருப்பது சௌகரியமாகத்தான் இருக்கிறது. நகை அழகு பிடிக்கும் கடையை தேடி புறப்பட்டேன். இதுவரை நான் என் வாழ்க்கையில் அழகு கடைக்கு போனதே இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன அலைகளிலிருந்து விடுபட்டு அமெரிக்கா போக தயாரானேன். என் குடும்பத்துடன் சேரப்போகிறேன். என் பேர குழந்தைகளுடன் கொஞ்சி மகிழப் போகிறேன். அங்கே நான் காலையில் எழுந்து கவர்பால் வாங்க வேண்டாம், சமையல் செய்ய வேண்டாம். அது சரி, அங்கே டாலர் நோட்டுகள் பிளாஸ்டிக்கில் அச்சடித்திருப்பார்களா? ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.